Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे
बाबा ने एडप्ट किया है किसको मेरी आत्मा को कहते हैं अभी तुमको मुझे याद न करना है इसलिए याद की यात्रा पर वो तत्पर रहोगा तो दाब तुम्हारा भी कम बना फिर तुम जानते तो नहीं कि मेरे से क्या वर्षा मिलेगा
काले मुरली ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன் இனிய குழந்தைகளே தந்தை ஜனி ஜனன் ஹா அதாவது ஒவ்வொருவரை பற்றி அனைத்தையும் அறிந்தவர் என அழைக்கப்பட்ட போதிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய செய்தியை நிச்சயமாக அவருக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் செய்தியை கொடுக்கும் போது நீங்கள் எச்சரிக்கப்படுவீர்கள் கேள்வி இந்த எல்லையற்ற உலகம் சொர்க்கமாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் விவேகமான குழந்தைகளின் கடமை என்ன இந்த எல்லையற்ற உலகம் சொர்க்கமாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் விவேகமான குழந்தைகளின் கடமை என்ன பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய செய்தியை மிக சரியாக தந்தைக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய மிக சரியான செய்திகளை தந்தைக்கு கொடுத்தால் உங்களிடம் இருக்கின்ற குறிப்பிட்ட தீய ஆவி பற்றியும் அவர் சேவை ஏன் உள்ளது என்பதற்கு அவர் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பார் இப்பொழுது உங்களுடைய நடத்தையை சீர்திருத்துங்கள் சரீர உணர்வுடைய ஆசைகளை துறவுங்கள் எல்லையற்ற உலகம் சொர்க்கமாக்கப்பட வேண்டும் ஆகவே அனைவருக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற பார்வையை தந்தை உங்கள் அனைவர் மீதும் கொண்டுள்ளார் அவர் மிக விசேடமாக ஏழைகளை பற்றியே அக்கறை கொண்டுள்ளார் பாடல் ஆதரவு கொடுத்தவருக்கு இதயம் நன்றி கூறுகின்றது ஆதரவு கொடுத்தவருக்கு இதயம் நன்றி கூறுகின்றது ஓம் சாந்தி இப்புகழ் மக்கள் வழிபடுகின்ற பரமாத்மாவாகிய பரம தந்தையினுடையதே என்பதை நன்றாக முயற்சிக்கின்ற புத்தியில் நம்பிக்கை வைத்திருக்கும் குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்புகழ் மக்கள் வழிபடுகின்ற பரமாத்மாவாகிய பரம தந்தையினுடையதே என்பதை நன்றாக முயற்சிக்கின்ற புத்தியில் நம்பிக்கை வைத்திருக்கும் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் செய்த பணியின் காரணமாக அவர்களுடைய புகழே பாடப்படுகின்றது. அவர்களுக்கு சிலரின் புகழ் தெரியும், மற்றவர்களின் புகழ் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைவருடைய புகழும் தெரியும். பாபாவை ஜனி ஜனன்ஹார் என்று அழைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் ஜனி ஜனன்ஹார் என்பதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. எப்படியும் தந்தைக்கு நிச்சயமாக எங்களின் இதயத்திலே என்ன இருக்கிறது என்பது தெரியும் தானே. நாங்கள் அவருக்கு எதை பற்றி எழுதுவது என பல குழந்தைகள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அது தவறாகும். தந்தை ஒருவர் மாத்திரமே ஆவார். அவர் பல குழந்தைகளின் எண்ணங்களை வாசிப்பாரா? தந்தை இங்கு வந்து ஆசிரியராக உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு கற்கின்றீர்கள் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். நீங்கள் புத்தியில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார். அவர் பரந்தாமத்தில் இருக்கும் போது இவ்வகையான எண்ணங்களை கொண்டிருப்பதில்லை. இதை நம்புவது குழந்தைகளின் தவறாகும். சிலர் எழுதுகிறார்கள், பாபா எங்களால் என்ன செய்தியை கொடுக்க முடியும்? எவ்வாறாயினும் உங்களுக்கு அனைத்தும் தெரியும் தானே. ஆனால் இல்லை, பிரம்மாவின் ஊடாக உங்களுக்கு கற்பிப்பவருக்கு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் கல்வி பற்றி தகவல்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் தபால் நிலையத்தின் ஊடாக வினவ வேண்டும். அவர் அனைத்தும் அறிவார் என்றும் நாங்கள் ஒருபோதும் பாபாவிடமிருந்து மறைந்திருக்க முடியாது எனவும் நினைக்க வேண்டாம். இல்லை, அது குருட்டு நம்பிக்கை என்று அழைக்கப்படுகின்றது. உங்களுடைய செய்தியை பிரம்மா ஊடாக பாபாவுக்கு கொடுங்கள். பல வகையான குழந்தைகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய செய்திகளை கொடுக்க வேண்டும். இதனாலேயே அனைவரது தொழில் விபரத்துடன் கூடிய வருடாந்த பதிவேட்டை அனுப்புமாறு ஒவ்வொரு நிலையத்தினிடமும் பாபா கேட்கிறார். இதை பாபா ஏற்கனவே அறிந்திருந்தார், அவர் ஏன் வினவுகிறார்? எதுவெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டுமோ அதுவெல்லாம் இவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர் இவரின் மூலமாகவே வருகிறார். அப்படித்தானே? எவராவது ஒருவர் மூலமே ஒரு தொலைபேசி தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் விரும்பினார் அதை செவிமடுக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் தேவை என்றால் செவிமடுக்கலாம். பணியாற்றுபவர் மிக தெளிவாக சத்தத்தை கேட்பார். ஆகவே இங்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய செய்திகளை கொடுக்க வேண்டும். இடையில் உள்ள எவருக்கும் ஒன்றுமே தெரியாது என்பதால் ஒரு பிரம்ம குமாரி ஆசிரியை உங்கள் செய்திகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். முழு செய்திகளையும் கொடுப்பதே ஞானத்தில் உறுதியாக இருக்கின்ற குழந்தைகளின் கடமையாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தொழிற்சாலையின் செய்திகளை கொடுக்க வேண்டும். விவேகமான குழந்தைகள் எழுதுகிறார்கள், பின்னர் பாபா அவர்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கின்றார். இல்லாவிடின் உங்கள் நடத்தை ஒருபோதும் சீர்திருத்தப்பட மாட்டாது. சிலர் தெய்வீக குணங்களை முழுமையாக உட்கருகிப்பதில்லை, ஏனெனில் அவர்கள் பெருமளவு சரீர உணர்வை கொண்டிருக்கிறார்கள். சிலர் சரீர உணர்வுடைய பல ஆசைகளை கொண்டுள்ளார்கள். விவேகமான குழந்தைகள் உடனடியாக தங்களது தகவல்களை கொடுப்பார்கள். இவையே அவசேவைக்கான காரணங்களாகும். பாபா உங்களுக்கு எச்சரிப்பார், இது ஒரு தீய ஆவியாகும், இதை அகற்றி விடுங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய அந்தஸ்து அழிக்கப்படும். பாபா ஒருவர் மாத்திரமே எல்லையற்ற உலகை சொர்க்கமாக மாற்றுகிறார். நீங்கள் அனைவரும் ஈடேற்றப்பட வேண்டும் என்ற ஒரே பார்வையை அவர் கொண்டுள்ளார். அவர் ஏழைகளின் மீது விசேடமாக கவனம் செலுத்துகிறார். தானங்கள் எப்போதும் ஏழைகளுக்கே கொடுக்கப்படுகின்றன. ஏழைகளே கருவிகள் ஆகியுள்ளார்கள். ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. பல பிரஜைகள் இருக்கிறார்கள். பிரித்தானிய அரசாங்கத்தின் போது பரோடோ, குவாலையூர் போன்ற இடங்களிலே ஓர் அரசன், ஓர் அரசி, ஓர் ஆலோசகரும் இல்லை, பிரஜைகளும் இருந்தார்கள். 2 மில்லியன் பிரஜைகளும் மற்றவர்களிடம் 3 மில்லியன் பிரஜைகளும் இருந்தார்கள். அவர்கள் வரிசை கிரமப்படியே இருந்தனர். ஆகவே எல்லா அரசர்களும் சபைக்கு அழைக்கப்பட்டார்கள். சபைகளும் வரிசை கிரமமாகவே இடம்பெற்றன. சக்கரவர்த்திகளின் வரிசை அரசர்களுடையதிலிருந்து வேறுபட்டதாகும். ராய் சாஹிப், ராய் பகதூர் போன்ற பல்வேறுபட்ட பட்டங்களை உடையவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். இங்கும் அவ்வாறே உள்ளது. தந்தையே அதிமேலானவர். அனைவரும் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சக்கரத்திலும் தந்தை மாத்திரமே வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். ஆரம்பத்தில் பாரத மக்கள் தந்தையை அவதூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அனைவரும் நிச்சயமாக சத்தோபிரதான் ஸ்திதியில் இருந்து சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் ஊடாக கீழே இறங்க வேண்டும். ஆகவே கடவுள் தான் அதி மேலானவர். பின்னர் சூட்சும உலகத்தின் இருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரனும் தொடர்பு வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் விருட்சத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும். தந்தை இந்த விருட்சத்தை பற்றி முழு ஞானமும் நிறைந்தவர் எனப்படுகிறார். வேறெவரிடமும் ஞானம் இல்லை. தந்தையே அதி மேலானவர். பின் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இருக்கிறார்கள். பின் அங்கு மக்களின் தந்தையான பிரம்மாவும் மக்களின் தாயும் இருக்கிறார்கள். தாயும் தந்தையும் மிகவும் பிரபல்யமானவர்கள். உலக தாயான சரஸ்வதி பிரம்மாவின் மகள். அவருக்கு ஒரு பெயரே இருக்கிறது. சிலர் அவரை அம்பாள் எனவும், சிலர் அவரை காளி எனவும், மற்றவர்கள் சரஸ்வதி எனவும் அழைக்கிறார்கள். அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவர் மக்களின் தந்தையான பிரம்மா. பின்னர் பிரம்மகுமாரி சரஸ்வதியும் இருக்கிறார். அவர்கள் வீணையுடன் சரஸ்வதியை சித்தரித்துள்ளார்கள். ஞானத்தின் இறைவியான இவரே பிரதானமானவர். இவருக்கு பிரம்மா ஞானம் புல்லாங்குழலை கொடுத்ததை போல அவருக்கு வீணையை கொடுத்திருக்கிறார்கள். உலகின் தாயும் ஞானத்தின் இறைவியுமாகிய சரஸ்வதியுமே முதலாவது பிரதானமானவரும் ஆவார். அவரிடம் என்ன ஞானம் உள்ளது? ராஜயோகம் அவருக்கு அதை கொடுத்தது யார்? ஞானக்கடல் இந்த பிரம்மாவும் குழந்தைகளும் ஞானக்கடலான தந்தையிடமிருந்தே அதை கற்றார்கள். பின்னர் அவர் ஞானத்தின் இரவி என்பதிலிருந்து சக்கரவர்த்தினி ஆகுகிறார். அது உங்களுக்கு பொருந்தும். பிரம்மாவும் சரஸ்வதியும் ஞானத்தின் இறைவனும் இறைவியும் ஆவார்கள். அவர்கள் இலகுவான ராஜ யோக ஞானத்தை கடவுளிடம் இருந்து பெற்று அவர்களின் ராஜ்யத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அது உங்களுக்கு பொருந்தும். லக்ஷ்மி நாராயணனும் தனியாக இருக்க மாட்டார்கள். ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இப்பொழுது பல பிராமணர்கள் கற்கின்றார்கள். பின்னர் அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த அரசன், அரசி ஆகுவார்கள். பின் சத்தோபிரதானில் இருந்து 2 கலைகள் குறைவடையும் போது அவர்கள் சத்தோ ஆகி பின்னர் அவர்கள் ரஜோ தமோ ஊடாக சென்று பூஜிக்க தகுதியானவர்களில் இருந்து பூஜிப்பவர்களாகுகிறார்கள். நீங்கள் பூஜிக்க தகுதியானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பூஜிப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். கடவுளை பற்றி இவ்வாறு கூற மாட்டீர்கள். அவர் எவ்வாறு பூஜிப்பவராக முடியும்? நாங்கள் ராஜோ தமோ ஸ்திதிக்கு வந்ததன் மூலம் பூஜிப்பவர்களாகிவிட்டோம். உண்மையிலேயே நான்கு சமய நூல்கள் மாத்திரமே உள்ளன என்றும், அதில் பிரதானமான ஸ்ரீமத் பகவத்கீதையே தாயும் தந்தையும் என பாபா விளங்கப்படுத்தி இருக்கிறார். இஸ்லாம் புத்த மதத்தை சேர்ந்த ஏனைய அனைத்து இதனுடைய குழந்தைகளே. கீதையே அதிமேலானது. பின்னர் இஸ்லாமியரின் சமய நூல் உள்ளது. இவைகளே சமய ஸ்தாபனைக்கான பிரதான சமய நூலாகும். முதலாவது தேவ தர்மமாகும், அதனது சமய நூல் கீதையாகும். இதை பேசியவர் பரமாத்மாவாகிய பரம தந்தையே ஆவார். அவரே ஞான கடல். எனவே அவருக்கே அதி உயர்ந்த இடம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனைய அனைத்தும் வம்சாவளி விருட்சத்தின் பகுதியாகும். வம்சாவளி விருட்சத்தின் பிரதான பகுதி தேவர்களுடையதாகும். பின்னர் இஸ்லாமியர் பௌத்தர்களுடைய வம்சாவளி விருட்சம் இருக்கின்றது. ஒரேயொரு தந்தையே அதிமேலானவர். முதலாவதாக சமய மகாநாட்டில் அதிமேலானவர் இருக்க வேண்டும். அத்தர்மம் மறைந்து விட்டது. அது இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகின்றது. பரமாத்மாவாகிய பரம தந்தையே அதனை ஸ்தாபிக்கின்றார். அவர் அசரீரியானவர். அவர் அதனை பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்கிறார். பிரம்மாவின் மூலமாக பரமாத்மாவாகிய பரம தந்தை பிராமணர்களை உருவாக்குகின்றார் என நினைவு கூறப்படுகின்றது. பிரம்மாவின் மூலமாக கிருஷ்ணர் பிராமணர்களை உருவாக்கினார் என கூறப்படுவதில்லை. பரமாத்மாவாகிய பரம தந்தை பிராமணர்களை உருவாக்குகிறார். பின்னர் அந்த பிராமணர்களே சூரிய சந்திர வம்சத்தினராகுகிறார்கள். ஆகவே சூரிய சந்திர வம்சம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. தேவ தர்மத்தின் வம்சம் வழி விருட்சம் நீங்களே உங்களின். பின்னர் இரண்டாவது வம்சாவளி விருட்சம் இஸ்லாமியருடையதே என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பௌத்தர்களுடையதாகும். இவ்வாறாக வளர்ச்சி இருக்கும். இவை அனைத்தும் புத்தியினால் கிரகிக்கப்பட வேண்டும். அவர்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி சமய நூல்களை எழுதுகிறார்கள். தற்பொழுது எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ அவை நாடகமாக பதியப்படுகின்றன. ஒரு சக்கரத்தின் பின் அவை மீண்டும் இடம்பெறும். முழு உலகத்தின் செயல்களும் பதியப்படுகின்றன. பின்னர் உங்களுடைய இந்த நடிப்பானது 5000 வருடங்களுக்கு பின் நடிக்கப்படும். இந்த விடயங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ளப்பட வேண்டியவை. சிவபாபாவே அது மேலானவர். சிவபாபாவே அதிமேலானவர். பின் உலகின் தாயும் மக்களின் தந்தையான பிரம்மாவும் அவருடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். அங்கே 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மூத்த சகோதரர் அதாவது தேவ தர்மம் அங்கே இல்லை. அவர் மறைந்து விட்டார். அந்த தர்மம் மறைந்து பின்னரே அது மீண்டும் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அப்பொழுது ஏனையவை யாவும் முடிவடையலாம். தேவ தர்மம் இருந்த போது ஏனைய சகோதரர்கள் இருக்கவில்லை. அவர்கள் பின்னரே வருகிறார்கள். ஒரே ஒரு தந்தையே படைப்பவர். ஒரு படைப்பே இருக்கிறது. தந்தை கூறுகிறார், நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளேன். இந்த மகாபாரத யுத்தம் அழிவிற்கானது என்பது உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய உங்களுக்கு நாடகத்தை பற்றி மிக நன்றாக தெரியும். இவை அனைத்தும் கல்விக்கான விடயங்களே. திருடர்கள் வந்து தங்கம் போன்றவற்றை திருடுவதற்கு இங்கு எதுவுமே இல்லை. இது ஒரு பாடசாலையாகும். பாடசாலையில் புத்தகங்களும் வரைபடங்களும் இருக்கும். இதுவும் பாடசாலையே. இதுதான் வரைபடமாகும். இங்கே பயம் என்ற கேள்வியே இல்லை. திருடர்கள் என்ன செய்வார்கள்? எவ்வாறாயினும் உங்களிடம் எதுவும் இல்லை. எனினும் சில மக்களின் செல்வம் நிலத்திற்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்ததாக நினைவு கூறப்படுகின்றது. தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக அதாவது லட்சாதிபதியாகவோ அல்லது கோடீஸ்வரராகவோ இருந்தாலும் பரவாயில்லை, அந்த செல்வம் அனைத்தும் தூசாக மாறப் போகிறது. உங்களுடையது உண்மையான வருமானமாகும். நீங்களே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். நீங்கள் இந்த வருமானத்தை உங்களோடு எடுத்து செல்வீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு எல்லாவற்றையும் இடமாற்றம் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாபாவிடம் கூறுகிறீர்கள், பாபா சொர்க்கத்தில் இதை எங்களுக்கு தாருங்கள், சிப்பிகளுக்கு பதிலாக எங்களுக்கு வைரங்களை வட்டியுடன் திருப்பி தாருங்கள். இந்த விடயங்கள் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். பின்னர் நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். மக்கள் பெருமளவு பணத்தை செலவு செய்கிறார்கள். அவர்கள் செலவு செய்து யாத்திரை செய்கிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரிய விடயமாகும். இவை யாவும் அனாதியானது. உங்களை விழ செய்கின்ற பொருட்களும் இருக்க வேண்டும். அனைவரும் தமோபிரதான் ஸ்திதியினுள் செல்ல வேண்டும். அப்போதே நான் வந்து நீங்கள் என்னை எவ்வளவு இகழ்ந்தீர்கள் என்பதையும் எவ்வாறு சீரழிந்தவர் ஆகினீர்கள் என்பதையும் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். சக்கரம் சக்கரமாக நீங்கள் செய்த அதே செயல்களே தொடர்ந்தும் செய்வீர்கள். ஞானமும் பக்தியும் இருக்கிறது. முழுமையாக சீரழிவு இருக்கும் போது தந்தை அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அளிக்க வர வேண்டும். மந்திரங்களை உச்சரிப்பது போன்றவற்றை செய்யும் போது களைகள் குறைகின்றன. நீங்கள் முழுமையாக தூய்மையற்றவர்களாக ஆகும் போது இரவுக்கு பிறகு பகல் வருகிறது. இந்த முழு நாடகமும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை பெறாத மக்கள் இங்கே நடப்பவை அனைத்தையும் பார்த்துவிட்டு அதன் புகழை பாடுவார். அவர்கள் வெளியே சென்றவுடன் எல்லாமே முடிந்து விடுகின்றன. பல கண்காட்சிகள் நடாத்தியும் ஒருவர் கூட புத்தியில் நம்பிக்கையுடன் வெளித்தோன்ற இல்லை. அவர்கள் இங்கே விளங்கிக் கொள்வதற்காக வந்தாலும் ஒருவருக்கேனும் புத்தியில் நம்பிக்கை வரவில்லை. மாயா அவர்களை முழுமையாக நம்பிக்கை வைப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். பந்தனத்தில் இருக்கும் கோபியர் வீட்டிலிருந்து எழுதுவார்கள், பாபா நான் உங்களுக்கு உரியவள், எனக்கு இப்பொழுது உங்களை தெரியும், நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தம், நான் இறந்தாலும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், பந்தனத்தில் இருப்பதால் என்னால் வர முடியவில்லை. அவளுக்கு இதில் சிறிதளவு சுவை இருப்பதனால் அவள் அதிலிருந்து எவ்வாறு விடுதலை அடைந்து வெளியேறுகிறாள் என்பதை பாருங்கள். மற்றவர்களோடு 10-20 வருடங்கள் உங்கள் தலையை முட்டிக்கொண்டாலும் அவர்களின் மீது முயற்சி செய்தாலும் அவர்கள் எதையும் விளங்கிக் கொள்வதில்லை. இங்கே பாபா 21 பிறவிகளுக்கான வாழ்க்கை தானத்தை தருகிறார். அவர் உங்களை மரணத்தை வெற்றி கொள்ள செய்கிறார். அங்கு அகால மரணம் ஒருபோதும் இல்லை. ஆகவே நீங்கள் நிச்சயமாக பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். தானம் ஒன்றை செய்யுங்கள், மற்றவர்களின் வாழ்க்கையை வைரங்களைப் போல் ஆக்குங்கள். அனைவரும் தமக்குரிய பாக்கியத்தை கொண்டிருந்து போதிலும் கட்டாயமாக நீங்கள் முரளியை படிக்க வேண்டும். எங்கிருந்தாலும் நீங்கள் முரளியை பெற்றுக் கொள்ளலும் முடியும். என்றோ ஒரு நாள் முரளியானது பல மொழிகளில் அச்சடிக்கப்படும். அச்சா
சித்தாரும்
இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனமும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தரணிக்கான சாராம்சம், முதலாவது, முன்னேறுவதற்கு உங்கள் கல்வியை பற்றியும் உங்களுடைய நடத்தையை பற்றியும் உண்மையாக செய்தியை தந்தைக்கு கொடுங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் வைரம் போலாக்குங்கள். முன்னேறுவதற்கு உங்கள் கல்வியை பற்றியும் உங்களுடைய நடத்தை பற்றியும் உண்மையான செய்தியை தந்தைக்கு கொடுங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் வைரம் போலாக்குங்கள். இரண்டாவது, உங்கள் குடும்பத்தை பராமரித்துக் கொள்ளும் போதும் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். விவேகமானவராகி உங்களிடம் உள்ள அனைத்தையும் சொர்க்கத்திற்கு மாற்றம் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தை பராமரித்துக் கொள்ளும் போது ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். விவேகமானவராகி உங்களிடம் உள்ள அனைத்தையும் சொர்க்கத்திற்கு மாற்றம் செய்யுங்கள். ஆசீர்வாதம். ஒரு அருள்பவராக இருந்து நிறைவற்ற பொக்கிஷங்களை தானம் செய்கின்ற ஒரு உலக சேவையாளராகவும் மகாதானியாகவும் ஆகுவீர்களாக. ஒரு அருள்பவராக இருந்து நிறைவற்ற பொக்கிஷங்களை தானம் செய்கின்ற ஒரு உலக சேவையாளராகவும் மகாதானியாகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்றிருக்கின்ற நிறைவற்ற பொக்கிஷங்களை கட்டாயமாக தானம் செய்ய வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொண்டிருங்கள். உங்களுடைய பொக்கிஷங்களை பயன்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணம், சொல், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் தகுதி வாய்ந்த முறையில் உபயோகியுங்கள். அருள்பவரின் குழந்தைகள் ஒருபோதும் ஒரு நாளேனும் அருளாமல் இருக்க முடியாது. உலக சேவையாளர் ஒவ்வொரு நாளும் சேவை செய்ய வேண்டும். உங்களுக்கு வார்த்தைகளால் சேவை செய்யும் வாய்ப்பு இல்லையெனில் உங்கள் எண்ணங்களால் சேவை செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களால் இயலாவிட்டால் உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் நடைமுறை வாழ்க்கையால் சேவை செய்யுங்கள். உங்கள் எண்ணம், சொல், செயலில் எந்தளவிற்கு ஒரு உதாரணமாகின்றீர்களோ அந்தளவிற்கு உங்களை பார்க்கும் போது மற்றவர்கள் தானாகவே கவரப்படுவார்கள். ஸ்லோகம். திட சங்கல்ப சக்தி உடையவர்களுக்கு சாத்தியமற்றது சாத்தியமாகும். திட சங்கல்ப சக்தி உடையவர்களுக்கு சாத்தியமற்றதும் சாத்தியமாகும். ஓ